பதினாறு டாஷ் ஆகாப் வீட்டாரின் வீழ்ச்சி. ஆரம்பத்தில் ஆகாபில் ஏசபேல் ஏற்படுத்தின தீய செல்வாக்கு அவன் பின்னான நாட்களிலும் தொடர்ந்தது. எனவேதான் பரிசுத்த வரலாற்றுக்கு ஒவ்வாத அவமானமும் வன்முறையுமான செயல்களை செய்தான். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தூரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபைப் போல ஒருவனுமில்லை. முதலாம் ராஜாக்கள் 21-25. இயற்கையாகவே பேராசையுள்ளம் படைத்தவன் ஆகாப். ஏசபேலினால் அவனுடைய துன்மார்க்கம் மேலும் வளர்ந்து வெளப்பட்டது. சுயநல ஆவி தன்னை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வரை தன் மனதின் தீய ஏவுதல்களுக்கு உடன்பட்டான். தன் ஆசைகள் நிராகரிக்கப்படுவதை அவனால் எவ்விதத்திலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் ஒன்றை விரும்பிவிட்டால் அது முறைப்படி தனக்கே சொந்தம் என்று நினைத்தான். ஆகாபின் அடக்கியாளும் இத்தன்மையானது அவனுக்கு பின்வந்த மன்னர்களின் காலத்தில் ராஜ்யத்திலே பேரழிவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியில் அத்தன்மை வெளிப்படவும் செய்தது. ராஜாவின் அரண்மனையருகில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு ஒரு திராட்சத்தோட்டம் இருந்தது. அதனை தனக்கு சொந்தமாக்க விரும்பினான் ஆகாப். அதனை விலைக்கு வாங்க அல்லது அதற்கு பதிலாக வேறொரு நிலத்தை கொடுக்க திட்டம் போட்டான். அவன் நாபோத்திடம், உன் திராட்சத்தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சத்தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். தன் பிதாக்களின் சுதந்திரமான அத்திராட்சத்தோட்டத்தை விலை மதிக்க முடியாததாக கருதினான் நாபோத். எனவே அதற்கு இணங்காமல் ஆகாபிடம், நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். லேவிய சட்ட ஒழுங்கின்படி எந்த ஒரு நிலத்தையும் நிரந்தரமாக விற்கவோ கைமாற்றவோ முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். என்னாகமும் 36:7. நாபோத் மறுத்துவிட்டதால் சுயநலக்கார மன்னன் சங்கடத்திற்குள்ளானான். இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். விரைவிலேயே அந்த விவரங்களை அறிந்தாள் ஏசபேல். ராஜாவின் வேண்டுகோளை மறுத்தவன் மேல் கோபங்கொண்டு ஆகாப் கவலைப்பட வேண்டாமென உறுதியுடன் சொன்னாள், நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவரல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சத்தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். முதலாம் ராஜாக்கள் 21:7. தான் விரும்பினதை ஏசபேல் எவ்வழியில் பெற்றுத்தரப்போகிறாள் என்பது பற்றி ஆகாப் அக்கறை காட்டவில்லை. தன்னுடைய துன்மார்க்க நோக்கத்தை செயல்படுத்துவதில் உடனடியாக இறங்கினாள் ஏசபேல். ராஜாவின் பெயரால் நிருபங்களை எழுதி அவனுடைய முத்திரையால் முத்தரித்து நாபோத் குடியிருந்த பட்டணத்தில் உள்ள மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று அவற்றில் எழுதியிருந்தாள். அந்த உத்தரவின்படியே செய்யப்பட்டது. மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின் நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அதன் பிறகு ஏசபேல் ராஜாவினிடத்தில் சென்று, எழுந்து போய் திராட்சத்தோட்டத்தை எடுத்துக் கொள்ளும் என்றாள். அதன் விளைவுகளை பொருட்படுத்தாத ஆகாப் அவளின் அறிவுரைக்கு குருட்டுத்தனமாக இணங்கினவனாய் இச்சிக்கப்பட்ட அந்த சொத்தை அபகரிக்கச் சென்றான். வஞ்சகத்தாலும் இரத்தம் சிந்துதலாலும் ராஜா அதனை சம்பாதித்ததால் கண்டிக்கப்படாமல் அவன் அதனை அனுபவிக்கக் கூடாதிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன், நீ எழுந்து சமாரியாவிலிருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சத்தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆகாபின் மேல் இந்த கொடிய தீர்ப்பை வழங்க எலியாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். தேவ கட்டளையை நிறைவேற்ற துரிதமாகச் சென்றான் தீர்க்கதரிசி. ஏகோவாவின் துணிவுமிக்க ஊழியனை அந்த திராட்சத் தோட்டத்தில் முகமுகமாய் சந்தித்ததும், என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்று பீதியோடு கேட்டான் குற்றவாளியான அரசன்.
கண்டுபிடித்தேன்,
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான தை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னதை அவர் ஊழியர் தயக்கமின்றி சொன்னான். அங்கு அவருக்கு இரக்கம் காட்ட வழியே இல்லாமல் போனது. எனக்கு ககோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணினது நிமித்தம் நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் குடும்பத்தையும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்தையும் போல ஆதாவின் குடும்பத்தாரையும் முற்றிலுமாக அழித்துவிடப் போவதாக தம் ஊழியக்காரன் மூலம் தேவன் அறிவித்தார். ஏசபேலை குறித்து, நாய்கள் ஏசபேலை எஸ்ரேலின் மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் கர்த்தர். இச்செய்தியை கேட்டதும் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார்.
அதிலிருந்து 3 வருடங்களில் சீரியரால் கொல்லப்பட்டான் ஆகாப். அவனுக்கு பிறகு ராஜாவான அகசியா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்யப்பண்ணின் நேபாத்தின் குமாரன் எரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகா லைச்சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினான். 2 Kings 22:52-53.
ஆனால் அந்த கலகக்கார மன்னனுடைய பாவங்களுக்கு ஏற்ற நியாயத்தீர்ப்பும் நெருங்கியிருந்தது. மோவாபியருக்கு எதிரான கொடிய யுத்தத்திலும் பிறகு அவனுக்கு ஏற்பட்ட விபத்திலும் அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டபோது அவனுக்கெதிரான தேவ கோபம் வெளிப்பட்டது. மேல்வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்ததினால் அதிக காயமடைந்தான் அகசியா. அதனால் என்ன ஆகுமோ என்று பயந்து தான் பிழைப்பேனா மாட்டேனா என்று விசாரிக்கும்படி எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைத்தான். எக்ரோனின் கடவுள் தன் பூசாரிகளின் மூலமாக எதிர்கால காரியங்களைப் பற்றிய விவரங்களை தெரிவிப்பதாக நம்பப்பட்டது. எனவே ஏராளமான மக்கள் அங்கு குறி கேட்கச் சென்றனர். ஆனால் அங்கு சொல்லப்பட்ட காரியங்களும் விவரங்களும் இருளின் அதிபதியிடமிருந்து புறப்பட்ட வையாகும்.
தேவமணி தன் அவர்களிடம், இஸ்ரவேலிலே தேவனில்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏரின் கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அதை ராஜாவிடம் தெரிவிக்கச் சொன்னான். அதன் பிறகு தீர்க்கதரிசி அங்கிருந்து சென்று விட்டான். அந்த ஆட்கள் திகைப்படைந்தவர்களாய் ராஜாவிடம் விரைந்து சென்று தேவமனிதனுடைய வார்த்தைகளை அவனிடம் சொன்னார்கள்.
உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று ராஜா கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள்.
அது திஸ்பியனாகிய எலியாதான் என்றான் அகசியா. தம்முடைய ஆட்கள் சந்தித்த அந்த புதியவன் எலியாவாக இருக்குமானால் தான் சாகப்போவதாகச் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மோசமான அந்த தண்டனையை முடிந்தால் தவிர்த்துவிட வேண்டுமென்று ஆவல் கொண்டவனாய் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ஆட்களை அனுப்ப தீர்மானித்தான்.
தீர்க்கதரிசியை பலவந்தப்படுத்தி அழைத்தவர் 2 முறை சில வீரர்களை அனுப்பி வைத்தான் அகசியா. 2 முறையும் தேவகோபாக்கினையின் தண்டனை அவர்களுக்கு நேரிட்டது. 3வதாகச் சென்ற படைவீரர்கள் தேவனுக்கு முன்பாகத் தங்களை தாழ்த்தினார்கள்.
அவர்களின் தலைவன் தேவ ஊழியரிடம் சென்றதும் எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய்? ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
தன்னுடைய தகப்பனின் ஆளுகையின் போது உன்னதமான வரின் அற்புத செய்கைகளைக் கண்டிருந்தான் அகசியா. தம்முடைய பிரமாணத்தின் மெய்யான கோரிக்கைகளை புறக்கணிப்பவர்களைத்தாம் பார்க்கிற விதத்தை இஸ்ரவேலின் அவபக்தியால் நேரிட்ட கொடிய சம்பவங்கள் மூலம் தேவன் விளக்கினதையும் அவன் கண்டிருந்தான். நிஜமான இந்த கொடிய நிகழ்வுகளை கட்டுக்கதைகளாக எண்ணியவன் போல் செயல்பட்டான் அகசியா. கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை தாழ்த்துவதற்கு பதிலாக பாகாலை பின்பற்றினான். கடைசி மட்டும் அவன் அதில் நிலைத்திருந்ததுதான் துணிவுமிக்க அவபக்தியாயிருந்தது. கலகக்காரனாய் மனந்திரும்ப விரும்பாததால் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அகசியா மரித்தான்.
இராஜாவாகிய அகசியாவின் பாவம் மற்றும் தண்டனையின் சம்பவத்தில் ஓர் எச்சரிப்பாடங்கியிருக்கிறது. அதனை புறக்கணித்தால் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இன்றைய மனிதர் அஞ்ஞான தேவர்களை தொழுது கொள்ளாமலிருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவைப் போல சாத்தானுடைய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் தொழுது கொள்ளத்தான் செய்கிறார்கள். இன்றைய உலகில் சிலை வழிபாட்டின் ஆவியே எங்கும் காணப்படுகிறது. அறிவியல் மற்றும் கல்வியின் செல்வாக்கே அதற்கு காரணமென்றாலும் எக்ரோனின் தேவனை நாடிச் சென்ற அகசியாவின் நாட்களை விட இன்று அதிக கவர்ச்சியுடனும் மெருகுடனும் அது காணப்படுகிறது. தீர்க்கதரிசனத்தின் மிச்சய வார்த்தைகளிலுள்ள விசுவாசம் குறைந்து வருவதற்கான வருத்தகரமான தகரமான அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கின்றன. அதற்கு பதிலாக மூட நம்பிக்கையும் சாத்தானின் வஞ்சகமும் அநேகரின் உள்ளங்களை ஆக்கிரமித்துள்ளன. சிலை வழிபாடு எனும் விசித்திர செயலுக்கு பதிலாக இன்று இரகசிய கூட்டணிகளும் ஆவியுலக கோட்பாடுகளும் குருட்டு நம்பிக்கைகளும் ஆவியுலக மையங்களும் காணப்படுகின்றன. தேவ வார்த்தை அல்லது அவருடைய ஆவியினால் கிடைக்கும் வெளிச்சத்தை புறக்கணிக்கும் ஆயிரக்கணக்கானோர் இத்தகைய மையங்களின் குறி சொல்லுதலை ஆவலோடு ஏற்றுக்கொள்கின்றனர். ஆவியுலகில் நம்பிக்கையுள்ளவர்கள் முற்கால மந்திரவாதிகளை புறக்கணிப்பது போல் பேசலாம், ஆனால் தன்னுடைய தந்திரத்தின் வேறொரு பரிமாணத்திற்குள் அவர்கள் சிக்கியுள்ளதால் அவர்களை பார்த்து மகா வஞ்சகன் வெற்றியோடு சிரிக்கிறான். ஆவிகளோடு பேசுபவர்களிடம் சென்று குறி கேட்பதை நினைத்தால் அநேகருக்கு நடுக்கமாக இருக்கிறது. ஆனால் தங்களுக்கு பிடித்தமான ஆவியுலக காரியங்களில் அவர்கள் ஈர்க்கப்பட்டு போகிறார்கள். கிறிஸ்தவ அறிவியலின் போதனைகளாலும் தியானத்தால் தெய்வ வெளிப்பாடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையாலும் கிழக்கத்திய மதங்களாலும் சிலர் வழிவிலகிப் போகிறார்கள். எத்தகைய மந்திரவாதமானாலும் அதன் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு குணமாக்கும் வல்லமை இருப்பதாகச் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த குணமாக்கும் வல்லமைக்கு காரணம் தங்களிலுள்ள மின்னோட்டம், காந்தம், மனதின் ஆற்றல் என்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றுப்பிரிவு சிகிச்சை என்கிறார்கள். இந்தைய காலத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையையும் நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்களின் திறமையையும் நம்புவதற்கு பதிலாக இத்தகைய வைத்தியர்களை நாடிச் செல்லும் கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சுகமில்லாமல் படுத்து கிடந்த தன் குழந்தையை பார்த்த தாய், நான் இனி என்ன செய்ய, என் குழந்தையை குணமாக்கவல்ல வைத்தியர் ஒருவரும் இல்லையா என்று கூக்குரலிடுகிறாள். ஞானதிருஷ்டிக்காரர் அல்லது காந்த சக்தியினால் சிகிச்சை தரும் வைத்தியர் ஒருவர் அற்புத சுகமளிப்பதாக கேள்விப்படுகிறாள். எனவே தன் பக்கத்தில் நின்றிருக்கும் சாத்தானுடைய கையில் தன் குழந்தையை ஒப்படைப்பது போல அந்த வைத்தியரிடம் ஒப்படைக்கிறாள். எதிர்காலத்தில் அந்த குழந்தையின் வாழ்க்கை பல தருணங்களில் சாத்தானுடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டதாகவே இருக்கப் போகிறது. அதிலிருந்து அதால் மீள முடியாமல் போகலாம். அகசியாவின் அவபக்தியால் தேவன் அதிருப்தியடைய காரணமிருந்தது. இஸ்ரவேல் மக்களின் உள்ளங்களை வெல்லவும் தம்மேல் நம்பிக்கை கொள்ளும்படியாக அவர்களை ஊக்கப்படுத்தவும் அவர் செய்யாதது என்ன?
ஈடு இணையற்ற அன்பையும் இரக்கத்தையும் யுகம் யுகமாக அவர் தம் மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். தாம் மனுமக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருந்ததை ஆதி முதற்கொண்டு வெளிப்படுத்தி வருகிறார். நீதிமொழிகள் 8:31. உண்மையோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அனுகூலமான துணையாயிருந்தார். ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜாவோ தேவனை விட்டு விலகி தன்னுடைய மக்களின் மோசமான எதிரிகளிடத்தில் உதவி நாடினான். அதன் மூலம் பரலோகத்தின் தேவனை விட அவர்களுடைய விக்கிரகங்களின் மேல் தான் அதிக நம்பிக்கை வைப்பதாக அந்த அஞ்ஞான மார்க்கத்தாரிடம் தெரிவித்தான். அதேபோலவே பெலத்திற்கும் ஞானத்திற்கும் ஆதாரமானவரை விட்டு விலகி ஆண்களும் பெண்களும் அந்தகார வல்லமைகளிடம் ஆலோசனை அல்லது உதவி கேட்க நாடும்போது தேவனுக்கு அவமதிப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அகசியாவின் செயலால் தேவகோபம் மூண்டதனால் அவனைவிட அதிகமான வெளிச்சத்தை பெற்றிருந்தும் அந்த அரசனின் போக்கில் போகிறவர்களை தேவன் எவ்விதம் பார்ப்பார்?
சாத்தானின் மந்திரவாதத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் பெரும் ஆதாயத்தை பெற்றுவிட்டதாக பெருமை பாராட்டலாம். ஆனால் அது ஞானமானதும் பாதுகாப்பானதுமான மார்க்கமாகுமா? நாட்கள் நீடிப்பதால் என்ன பயன்? உலக ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதால் என்ன பயன்? தேவ சித்தத்தை நிராகரிப்பதால் வரும் முடிவை அதால் நிவர்த்தி செய்ய முடியுமா? ஆதாயமாகத் தோண்டும் அவையாவும் இறுதியில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகிவிடும். சாத்தானுடைய வல்லமையிலிருந்து தம்முடைய மக்களை பாதுகாக்க தேவனால் எழுப்பப்பட்டுள்ள தடுப்புச் சுவர்களில் ஏதாவது ஒன்றை உடைப்பதாக இருந்தாலும் அதற்கான தண்டனையை பெறாமல் தப்ப முடியாது. அகசியாவுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவனுடைய சகோதரனாகிய யோராம் ஆட்சிக்கு வந்தான். அவன் 10 கோத்திரத்தார் மேல் 12 வருடங்கள் அரசாட்சி செய்தான். அக்கூடிய தாயாதத்திலும் அவனுடைய தாயாகிய ஏசபேல் உயிரோடு இருந்தாள். ராஜ்யத்தின் காரியங்களில் மோசமான பாதிப்பை அவள் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தாள். இன்னும் அநேகர் சிலைவழி பாட்டுச் சடங்குகளில் ஈடுபட்டிருந்தனர். யோராமும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல. தன் தகப்பன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கியிருந்தான். 2 ராஜாக்கள் 3:2-3.
இஸ்ரவேலின் மேல் யோராம் ராஜாவாயிருந்த சமயத்தில்தான் யோசபாத் மரித்தான். யோசபாத்தின் குமாரன் யூதா ராஜ்யத்தின் சிங்காசனம் ஏறினான். களின்மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம்போகப் பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவிவிட்டான். 2 ஆகமம் 21:6-11. இந்த கொடிய வழிவிலகலை தொடர்ந்து நடப்பிக்காத படிக்கு யூதாவின் ராஜா கண்டனத்திற்கு உள்ளானான். தீர்க்கதரிசியாகிய எலியா இன்னமும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. வடராஜ்யத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு வந்திருந்த அதே மார்க்கத்தை யூதா ராஜ்யமும் பின்பற்றுவதை பார்த்து கொண்டு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. யூதாவின் யோராமுக்கு ஒரு நிருபத்தை அனுப்பினான் தீர்க்கதரிசி. அதில் எழுதப்பட்டிருந்த அச்சம் தரும் வார்த்தைகளை வாசித்தான் ராஜா. உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்றுவிழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய்.
இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கடுத்த தேசத்தாரான அரப்பியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். யோவாகாஸ், அகசியா,
அசரியா என்னும் அவன் குமாரரில் இளையவனையல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். வசனம் 12-19 இரண்டாம் நாளாகமும் 22:1 இரண்டாம் இராஜாக்கள் 8:24.
தன்னுடைய சகோதரியின் குமாரனாகிய அகசியா யூதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்த சமயத்தில் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இன்னமும் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் ஆகாபின் குமாரனாகிய யோராம். ஒரே ஒரு வருடம் அரசாண்டான் அகசியா. அக்காலகட்டத்தில் அவர் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாயாகிய அத்தாலியாள் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2:22-3:4 இரண்டாம் ராஜாக்கள் 8:27. அவனுடைய பாட்டியாகிய ஏசபேல் இன்னமும் உயிரோடு இருந்தாள். மேலும் தன் மாமனாகிய இஸ்ரவேலின் யோராமோடு துணிகரமாக கூட்டணியும் வைத்துக் கொண்டான். யூதாவின் அகசியா விரைவிலேயே கொடூர முடிவை சந்தித்தார். அவனுடைய தகப்பன் மரித்த பிறகு ஆகாபின் வீட்டாரே அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருந்தார்கள். 2:22-3:4 அகசியா தன் மாமனை பார்க்க எஸ்ரயேலுக்குச் சென்றிருந்தபோது இஸ்ரவேலின் ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ண கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அனுப்புமாறு எலிசாவுக்கு கட்டளையிட்டார் தேவன். அச்சமயத்தில் இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் படைகள் கீலேயாத்தின் ராமோத்திலிருந்த சீரியருக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த யுத்தத்தில் யோராம் காயமடைந்ததால் படைகளின் பொறுப்பை யெகூவிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் எஸ்ரயேலுக்கு திரும்பினான்.
எலிசா அனுப்பின ஊழியக்காரன் யெகூவை அபிஷேகம் பண்ணி, உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்றான். அதன் பிறகு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பணிக்காக யெகூவுக்கு பரிசுத்த பிரமாணம் செய்து வைத்தான். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும் என்று கர்த்தர் தம் ஊழியக்காரன் மூலம் அறிவித்தார். 2 ராஜாக்கள் 9:6-8
படைவீரர்கள் தன்னை ராஜாவாக அறிவித்ததும் எஸ்ரயேலுக்கு விரைந்தான் யெகு. துணிகரமாக பாவம் செய்து மற்றவர்களையும் பாவத்திற்குள்ளாக வழிநடத்த தெரிந்து கொண்டவர்களை கொல்லும் பணியில் அங்கு ஈடுபட்டான். இஸ்ரவேலின் யோராமையும் யூதாவின் அகசியாவையும் மகாராஜாவின் தாயா கிய ஏசபேலையும் எஸ்ரயேலில் ஆகாவின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கிருந்த எல்லா மந்திரிகளையும் அவனைச் சேர்ந்த மனுஷரையும் அவருடைய ஆசாரியர்களையும் கொன்று போட்டான். சமாரியாவின் அருகே பாகாலின் தொழுகை மையத்தில் தங்கியிருந்த பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் பட்டயத்திற்கு இரையாக்கினான். விக்கிரகங்களும் சிலைகளும் நொறுக்கப்பட்டு தீக்கொளுத்தப்பட்டன. பாகாலின் கோவில் இடித்துப் போடப்பட்டது. இப்படியே யெகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்துப் போட்டான். 2 ராஜாக்கள் 10:11-19:28
ராஜ்யமெங்கும் நிறைவேற்றப்பட்ட இந்த தண்டனையின் செய்தியானது ஏசபேலின் மகளாகிய அத்தாலியால எட்டியது. யூதா ராஜ்யத்தில் அவள் ஒரு முக்கிய பதவி வகித்து வந்தாள். யூதாவின் ராஜாவாகிய தன்னுடைய மகன் மரித்ததை அறிந்ததும் அவள் எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். இந்த படுகொடுகொலையில் ஒரே ஒரு குழந்தையைத் தவிர சிங்காசனத்தைச் சுதந்தரிக்கத் தகுதியுள்ள தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த மற்ற யாவரும் கொல்லப்பட்டார்கள். அந்த குழந்தையின் பெயர் யோவாஸ். அவனை பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவி எடுத்து ஆலயத்தின் பள்ளியறையில் ஒளித்து வைத்தாள்.
அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். அக்காலகட்டத்தில் அந்த குழந்தை 6 வருடம் 1 இடம் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. 2ஆம் நாளாகமும் 22:10-12. அக்காலகட்டத்தின் முடிவில் பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவோடு லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் சேர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு முடிசூட்டி அவனை தங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆர்ப்பரித்தார்கள். ராஜா வாழ்க என்று சொல்லி கைகொட்டினார்கள். 2ஆம் நாளாகமும் 23:11-2. ராஜாக்கள் 11:12. ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்தாள். இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டாள்.
உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் அத்தாலியாள். 2ஆம் ராஜாக்கள் 11:14. ஆனால் அத்தாலியாளையும் அவளை பின்பற்றினவர்களையும் பிடித்து ஆலயத்திற்கு புறம்பே கொண்டு போய் கொன்று போடுமாறு அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டான் யோய்தா. இப்படியாக ஆகாப் வீட்டாரின் கடைசி அங்கத்தினளும் அழிந்தாள். ஏசபேலின் துணையோடு ஆகாப் செய்த பயங்கர தீமையானது அவனுடைய சந்ததியின் கடைசி நபர் அழியும் மட்டும் தொடர்ந்தது. மெய்த்தேவனை தொழுது கொள்வதிலிருந்து விலகாத யூதாதேசத்திலும் அநேகரை வழிவிலகச் செய்வதில் வெற்றி கண்டாள் அத்தாலியாள். பாவத்திற்கு அஞ்சாத அந்த ராணியானவள் கொல்லப்பட்டவுடனே தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலி பீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாச்சாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன் பாகக் கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். 2ஆம் ராஜாக்கள் 11:18.
அதனைத் தொடர்ந்து ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது. யோவாசை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஆர்ப்பரித்தவர்கள் தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு பயபக்தியுடன் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ஏசபேலின் குமாரத்தி ஏற்படுத்தி வந்த தீமையான செல்வாக்கு யூதா ராஜ்யத்திலிருந்து அகற்றப்பட்டது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கோவில் அழிக்கப்பட்டது. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று. 2ஆம் நாளாகமும் 23:16-21.